புதிய பயணங்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1953 அர்ஜென்டினாவை விட்டு வெளியேறினார் சே. நினைத்ததைப் போலவே மருத்துவம் பயிலத் தொடங்கினார். மருத்துவத் துறைகளில் குறிப்பாக ஒவ்வாமை மீதுதான் சேவுக்கு கூடுதல் ஆர்வம் இருந்தது. அதேபோல் பரிசோதனைகளிலும் ஆராய்ச்சிகளிலும் தீவிரமாக பங்கேற்றுக் கொண்டார். சில பாடங்களில் மற்ற எல்லோரையும் விட அதிக மதிப்பெண்கள் எடுத்து ஆச்சரியப்பட வைப்பார். மற்றவர்களுக்கு சுலபமாக தோன்றும் பாடங்களில் குறைவான மதிப்பெண்களையே எடுப்பார். கல்லூரிக்காவது ஒழுங்காக வந்தாரா என்றால் அதுவும் கிடையாது. திடீர் திடீரென்று காணாமல் போய்விடுவார். ஆடை விஷயங்களில் சேவுக்கு பெரிய ஆர்வமில்லை. மற்றவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அவர் உடைகள் ஒழுங்காக இருக்காது. ஆனாலும் பல மாணவர்கள் ஆச்சரியமும் பொறாமையும் படும் அளவிற்கு சேவுக்கு பல பெண் சிநேகிதர்கள் கிடைத்தனர். அவர்களுள் சிலரிடம் சே மிகவும் நெருக்கமாக பழகவும் செய்தார். சில காதல் விவகாரங்களும் இருந்தன. டிட்டா இன்ஃபான்டே அவர்களுள் ஒருத்தி. டிட்டா கம்யூனிஸ்ட் இளைஞர் அமைப்பில் உறுப்பினர். சேவுடன் மருத்துவக் கல்லூரியில் ஒன்றாக பயின்றவர். அரசியல் பற்றி நிறைய விவாதித்துக் கொள்ளும் சந்தர்ப்பம் சேவுக்கு கிடைத்தது. ஆனால் இவர் உயிருக்கு உயிராக நேசித்த பெண் இவர் அல்ல, வேறொருவர். அக்டோபர் 1950 கோர்டோபோவில் நடந்த ஒரு நண்பரின் திருமண விழாவிற்கு சென்றிருந்தார் சே. நண்பர்களுடன் ஒரே அரட்டை, கும்மாளம். சரி, சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து மாடி படிக்கட்டு வழியாக கீழே இறங்கினார் சே. அப்போதுதான் எதிர்பாராத விதமாக சிச்சினா ஃபெரைராவை சந்தித்தார். சிச்சினாவை அவருக்கு முன்னரே தெரியும். இருந்தாலும் அந்த இடத்தில் இருவரும் ஒருவரையொருவர் எதிர்பார்க்கவில்லை. சேவை பார்த்ததில் சிச்சினாவிற்கு எல்லை கடந்த மகிழ்ச்சி. அப்படியே திக்குமுக்காடி போய்விட்டார். நாம் சந்தித்து எத்தனையோ ஆண்டுகள் கழிந்து விட்டதைப் போல் தோன்றுகிறது.
எனக்கும் அப்படித்தான்.
பிறகு இருவரும் ஆர்வத்துடன் பேசத் தொடங்கினர். இருவருமே புத்தகப் பிரியர்கள் என்பதால் அவர்களுடைய உரையாடல் புத்தகங்களைப் பற்றியே இருந்தது. மாலை கடந்து இரவும் வந்துவிட்டது. இருவரும் பேசுவதை நிறுத்தவே இல்லை. சிச்சினாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி உற்சாகத்துடன் கையை அசைத்து பேசிக் கொண்டிருந்தார் சே. பச்சை நிற விழிகள், மெல்லிய தேகம், சேவை விட பல ஆண்டுகள் இளையவர். உடனடியாக சிச்சினாவை பிடித்துப் போனது சேவுக்கு. சிச்சினாவுக்கும் அப்படித்தான். காந்தம் போல் சேவால் வசீகரிக்கப்பட்டார் அவர். பேசுவதை நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் சிச்சினாவை உற்று பார்த்தார் சே. மெல்லிய குரலில் சொன்னார்,
உன்னிடம் என்னை இழந்து விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது சிச்சினா.
அந்த மாலை நேர சந்திப்பை இருவராலும் மறக்க முடியவில்லை. சே சிச்சினாவிற்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினார். சிச்சினா இருந்தது வெகு தூரத்திலிருந்த மலாகுவேனோ என்னும் இடத்தில். சிச்சினாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தால் உடனடியாக கிளம்பிவிடுவார் சே. காதலர்கள்தான் காலத்தையும் தூரத்தையும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லையே. சிச்சினா மீது சேவுக்கு தீராத காதல் இருந்தது. சிச்சினாவுடன் பேசிக்கொண்டிருந்தால் அவளுடைய பச்சை நிற கண்களை பார்த்து சிரிக்கும் போதெல்லாம் சிறகுகள் முளைத்ததைப் போலவே இருக்கும். ஆசை ஆசையாக பல காதல் கடிதங்களை எழுதும் போதும் சிச்சினாவை விட்டு பிரிந்திருக்கும் போதும் அவளுக்காக கவலையுடன் ஏங்கவும் செய்வார். சிச்சினாவுடன் ஒரு வாழ்நாளை கழிப்பது இனிமையான ஓர் அனுபவம்தான், சந்தேகமே இல்லை. ஒரு நாள் திடீரென்று கிளம்பி சிச்சினாவை சந்தித்த அவர்,
என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்டுவிட்டார்.
சிச்சினாவும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார். இவர்களது காதல் லிஞ்சுக்கும் தெரிந்திருந்தது. எல்லாம் சரியாகவே இருந்தது. சே நிறைய புத்தகங்களை வாசித்தார். சிச்சினாவுடன் இணைந்து பல புதிய புத்தகங்களை நாடினார்கள். நிறைய விவாதித்தார்கள், நிறைய சுற்றினார்கள். ஆனால் தனிமையில் அமர்ந்து சிந்திக்கும்போது காதல் அவருடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாகவே அவருக்கு தோன்றியது. சிச்சினாவுக்கும் சே மீது லேசான அதிருப்தி இருக்கவே செய்தது. ஒரு சிறிய காரணத்திற்காகத்தான் இந்த அதிருப்தி.
எனஸ்டோ, நான் ஒன்று சொன்னால்
நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது.
மாட்டேன், சொல்.
நீ ஏன் எப்போதும் இப்படி இருக்கிறாய்?
ஏன் எப்படி இருக்கிறேன்?
சரியாக உடை அணிவதில்லை, உன்னிடம் ரசனையே இல்லை, எப்போதும் அலங்கோலமாக காட்சியளிக்கிறாய்.
சே சிச்சினாவை உற்று பார்த்தார். இப்படி உடைகள் அணிவதுதான் என்னுடைய இயல்பு.
மற்றவர்கள் பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்கள்?
அது பற்றி எனக்கு கவலை இல்லை. யாருக்காகவும் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடன் கைகோர்த்து கொண்டு வருவதற்கு உனக்கு சங்கடமாக இருந்தால் சொல். அனாவசியமாக நான் உனக்கு தொல்லை கொடுக்க விரும்பவில்லை.
நீ என்னை எப்போதும் தவறாகவே புரிந்து கொள்கிறாய் எர்ன்ஸ்டோ.
உன்னுடைய பிற நண்பர்களுடன் என்னை நீ ஒப்பிட வேண்டாம். அவர்களைப் போல் பகட்டாக இருக்க எனக்கு தெரியாது. அதற்கான அவசியமும் எனக்கில்லை.
உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது?
சிச்சினாவால் ஒரு கட்டத்திற்கு மேல் சேவை புரிந்து கொள்ள முடியவில்லை. சே வசதியான நபரல்ல என்று சிச்சினாவுக்கு தெரியும். ஆனால் அதற்காக இப்படி ஒழுங்கற்ற முறையில் அவர் தோற்றமளிப்பது எரிச்சலையே ஏற்படுத்தியது. புதிய ஆடைகள் வாங்கி உடுத்திக் கொள்ள வேண்டாம், விலையுயர்ந்த காலணிகள் அணிய வேண்டாம், குறைந்தது தலைமுடியை வாரிக்கொள்ளவாவது முடியுமல்லவா? அதற்குமா பிடிவாதம் பிடிக்க வேண்டும்? கேட்டால் எரிந்து விழ மட்டுமே தெரியும். சிச்சினாவின் மனதில் வெறுப்பு வளர ஆரம்பித்தது. என்றாலும் சே மீது சிச்சினாவிற்கு அழுத்தமான ஈர்ப்பும் இருந்தது. எனவேதான் எத்தனை முறை சண்டை போட்டாலும் முறைத்து கொண்டாலும் திரும்ப திரும்ப அவரால் சேயுடன் சிரித்து பேச முடிந்தது. வழக்கம்போல் சிச்சினாவை சந்திக்க ஒருமுறை மாலாகுவேனாவிற்கு வந்தார் சே. சேவை எப்படியாவது தன் தந்தையிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது சிச்சினாவின் விருப்பம். ஒரு சிறிய விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். கலைந்த தலைமுடி, அரத பழசான உடைகளுடன் புன்னகைத்தபடியே வந்து சேர்ந்தார் சே. அறிமுகம் முடிந்து அனைவரும் உணவு மேஜையின் முன் அமர்ந்தனர். சிச்சினாவின் தந்தை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சேவுடன் விவாதிக்கத் தொடங்கினார். சேவின் அலங்காரம் ஏற்கனவே அவரை எரிச்சலடையச் செய்திருந்தது. இருந்தாலும் கடமைக்காக பேச்சு கொடுத்தார். சே அதை விளையாட்டு பேச்சாக எடுத்துக்கொள்ளவில்லை. உணர்ச்சிகரமாக மாறிவிட்டார் அவர். விவாதம் வாக்குவாதமாக மாறியது. சிச்சினாவின் தந்தையால் பொறுக்க முடியவில்லை. சடார் என்று எழுந்து விட்டார். இனி ஒரு நிமிடம் கூட என்னால் இதை சகித்துக் கொள்ள முடியாது. சிச்சினா கோபத்துடன் சேவை திரும்பி பார்க்க சே புன்னகையுடன் அவரை ஏறிட்டு பார்த்தார். பிறகு கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்து சிறிது சிறிதாக கடித்து சாப்பிடத் தொடங்கினார்.
அக்டோபர் 17 விடுமுறைக்காக கோர்டோபா வந்திருந்தார் சே. நேராக ஆல்பர்டோவின் வீட்டுக்குச் சென்றார். இருவரும் தோட்டத்திற்கு சென்றனர்.
திராட்சை கொடிகளுக்கு கீழே அமர்ந்து தேயிலையிலிருந்து தயாரிக்கப்படும் மேட் எனப்படும் பானத்தை அருந்தியபடியே பேசத் தொடங்கினர்.
வாழ்க்கையே சலிப்பாக இருக்கிறது ஆல்பர்டோ. மருத்துவ படிப்பு, பரீட்சை, பெண்கள், காதல் எல்லாமே சலித்துவிட்டது. களைப்பும் சோர்வுமே எஞ்சி இருக்கின்றன.
ஆ, உனக்குமா? திடீரென்று ஆல்பர்டோ கேட்டார். நாம் ஏன் வட அமெரிக்காவிற்கு போகக்கூடாது?
சே துள்ளி குதித்தார். நல்ல யோசனை, ஆனால் எப்படி போவது?
ஆல்பர்டோ தனது கைகளை உயர்த்தினார். இருக்கவே இருக்கிறது லா பாட்ரஸோ.
சே திரும்பி பார்த்தார்.
ஒரு மோட்டார் சைக்கிள் நின்று கொண்டிருந்தது. அருந்திக் கொண்டிருந்த மேட் கோப்பையை அப்படியே கீழே வைத்துவிட்டு ஆசையுடன் அந்த சைக்கிளிடம் ஓடினார் சே.
பயணத்துக்கான ஏற்பாடுகள் தொடங்கின. தன் தந்தையை சந்தித்து அவரிடம் பேசினார் சே.
அப்பா, நான் நீண்ட பயணத்திற்கு செல்ல விரும்புகிறேன்.
குழப்பத்துடன் தன் மகனை பார்த்தார் குவேரா லிஞ்ச்.
எங்கே? வெனிசுலாவிற்கு, பிறகு பல பகுதிகளுக்கு. எவ்வளவு நாட்களுக்கு அங்கே இருக்கப் போகிறாய்? 1 வருடத்திற்கு. இப்படித்தான் சில மாதங்களுக்கு முன்னால் வந்து சிச்சினாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றான். இப்போது ஊர் சுற்றப் போகிறேன் என்கிறானே. மீண்டும் குழப்பத்துடன் சேவை பார்த்தார்.
சிச்சினாவை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்லியிருந்தாயே.
அவள் என்னை காதலிக்கிறாள் என்றால் எனக்காக காத்திருப்பாள்.
புன்னகையுடன் விடைபெற்றார் சே.
லிஞ்ச் யோசித்தார். இவனுக்கு எல்லாமே திடீர் திடீரென்றுதான் தோன்றுமா?
நினைத்த வேகத்தில் நினைத்ததை முடித்தாக வேண்டும்.
முடியுமா முடியாதா என்பது இரண்டாம் பட்சம்தான். இதுதான் தன் மகனிடம் லிஞ்சுக்கு பிடித்த விஷயம். அவனை கண்டு அவர் அடிக்கடி பயப்படுவதற்கும் இதுவேதான் காரணம். அடுத்து சிச்சினாவை சந்தித்தார் சே. இப்படி ஓர் ஆபத்தான பயணத்தை சே மேற்கொள்வது குறித்து இருவரும் விவாதித்தனர். விடை பெறுவதற்கு முன்னால் சிச்சினாவிற்கு ஒரு கடிதமும் எழுதினார்.
நான் எந்த அளவிற்கு உன்னை காதலிக்கிறேன் என்று உனக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒரு விஷயம், உனக்காக நான் என்னுடைய சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. அப்படி நான் செய்தால் அது என்னையே விட்டுக் கொடுப்பதற்கு சமமாகும். இந்த உலகத்தில் உன்னை விட முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார், அது நான்தான்.
கடிதத்தை படித்து முடித்தவுடன் அழுகை வந்துவிட்டது சிச்சினாவிற்கு. நேரில் ஒருமுறை சந்திக்க வேண்டும் என்று சேவை கேட்டுக்கொண்டார். மிராமரில் உள்ள கடற்கரைக்கு அருகே இருவரும் வந்து சேர்ந்தனர். இருவருக்கும் மறக்க முடியாத அனுபவத்தை அந்த கடல் அவர்களுக்கு அளித்தது. விடை பெற வேண்டிய நேரம் வந்தது. நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. கைகளை கோர்த்தபடி இருவரும் அமர்ந்திருந்தனர்.
எனஸ்டோ, இந்த பிரிவை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்றார் சிச்சினா.
சிச்சினாவின் கை விரல்களை அழுத்தமாக பற்றி கொண்டார் சே.
இது பிரிவுதான், ஆனால் நிச்சயம் நாம் ஒன்று சேர்வோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது.
நள்ளிரவு வரை, நடுங்கும் குளிர் தாக்கும் வரை அப்படியே அமர்ந்திருந்தனர்.
காலை நான் கிளம்பிவிடுவேன் சிச்சினா.
சிச்சினா தலையை கவிழ்த்தபடி அமர்ந்திருந்தார்.
உன் நினைவாக உன்னிடமிருந்து இதை எடுத்துக்கொள்கிறேன்.
சிச்சினா அணிந்திருந்த வளையலை கழட்டினார் சே.
எப்போதும் உன் கரங்களை நான் பற்றிக் கொண்டிருப்பேன்.
ஜனவரி 1952 உற்சாகத்துடன் தொடங்கியது அந்த பயணம். 8 மாதங்களில் 5 நாடுகளை சுற்றி வருவதாக திட்டம். பெரிய முதுகு பை தயாராகிவிட்டது. உள்ளே ஏராளமான காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி துண்டுகள். ஆந்திய மலைப்பகுதிகளில் தொடங்கி சான் கார்லோஸ் பாரிலோஷே சாண்டியாகோ வழியாக சிலி செல்வதாக திட்டம். மலை ஏறி அத்தனையையும் மோட்டார் சைக்கிள் தாக்குப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முன்னேற்பாடுகளும் தயாராக இருந்தன. ஆனால் மோட்டார் சைக்கிள் சரிவர ஒத்துழைக்கவில்லை. மலைப்பகுதியை நெருங்கும்போதே கோளாறுகள் தொடங்கிவிட்டன. சே வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தபோது மோட்டார் சைக்கிள் ஒரு வளைவில் சறுக்கி விழுந்தது. மிக மோசமான விபத்தாக இது அமைந்தது. ஆல்பர்ட்ரோ அதிக காயமில்லாமல் தப்பிவிட்டார். சேவின் கால் சிலிண்டரின் கீழ் சிக்கிவிட்டது. சிலிண்டர் ஏற்கனவே சூடாகிப் போயிருந்ததால் காலில் பலத்த புண். மழை வேறு பிடித்து கொண்டது. பெஞ்சமின் ஜோரிலா என்னும் இடத்தில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டனர். மறுநாள் அதிகாலை மேட் பானம் தயார் செய்ய தண்ணீர் எடுத்து வருவதற்காகச் சென்றார் சே. அவரால் நிற்க முடியவில்லை. கால்கள் நடுங்கத் தொடங்கின. மாத்திரைகள் சாப்பிட்டும் பயனில்லை. பிறகு ஆல்பர்ட்ரோவின் மேல் சாய்ந்தபடி ஒரு மருத்துவரிடம் அழைத்துச் சென்றனர். ஒரு வழியாக பென்சிலின் ஊசி போட்டு அவரை தேற்றினார்கள். எதிர்பாராத விபத்துகளும் எதிர்பாராத உடல் உபாதைகளும் அழகிய பயணத்தில் ஒட்டி பிறந்தவை. சேவுக்கு இவை புதிதல்ல. ஆசை ஆசையாக கட்டி அமைத்த மோட்டார் சைக்கிள் படுத்து கொண்டது. லாரியில் வைத்து எடுத்து வந்து பழுது பார்த்தனர். சில மணி நேரம் ஓடியது. பிறகு மீண்டும் சுருண்டு கொண்டது. இறுதியில் சாண்டியாகோவில் அதற்கு விடை கொடுத்தனர். மோட்டார் சைக்கிள் பயணம் என்று இந்த பயணம் பரவலாக அழைக்கப்பட்டாலும் உண்மையில் மோட்டார் சைக்கிளில் இவர்கள் அதிகம் பயணிக்கவே இல்லை என்பதுதான் நிஜம். ஆனால் சே எதிர்பார்த்த சுதந்திரம் மட்டும் அபரிமிதமாகவே கிடைத்தது. கடற்கரையில் அமர்ந்து அலைகளை வேடிக்கை பார்க்க முடிந்தது. மலைச்சரிவுகள் வழியாக நடந்து செல்ல முடிந்தது. ஒரு மிதவையில் அமேசான் நதியில் மிதந்து செல்ல முடிந்தது. டிட்காக்கா ஏரியில் நின்றபடி முழுச்சூரியனும் கடலில் மறைவதை கண்கள் விரிய பார்த்து ரசிக்க முடிந்தது. இடையிடையே சிறு சிறு வேலைகளைச் செய்தனர். சரக்குகளை ஏற்றி இறக்கினர். மூட்டை சுமந்தனர். மாலுமிகளாக மாறினர். காவல் காத்தனர். மருத்துவம் பார்த்தனர். பேருந்துகளில் உதவி ஆட்களாக இருந்தனர். பணம் கிடைத்தது. உற்சாகத்துடன் செலவழித்தனர். சே திரும்பி வரும் வரை காத்திருக்கவே சிச்சினா விரும்பினார். ஆனால் வீட்டிலிருப்பவர்களுக்கு இந்த முடிவில் திருப்தி இல்லை. சே போன்ற ஓர் ஊர் சுற்றிக்காக காலவரையற்று தன் மகள் காத்திருப்பதை அவளுடைய பெற்றோரால் சகித்து கொள்ள முடியவில்லை. சேவை மறந்து விடும்படி சிச்சினாவின் தாயார் அவரை தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டிருந்தார். சிச்சினாவின் மனமும் ஊசலாடத் தொடங்கியது. சே எப்போது திரும்பி வருவார்? வந்தாலும் எத்தனை காலத்திற்கு என்னுடன் இணைந்து வாழ்வார்? மீண்டும் அடுத்த பயணத்திற்கு கிளம்பிவிட மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? தவிரவும் என் மீது சேவுக்கு உண்மையிலேயே காதல் இருக்கிறதா இல்லையா? ஒரு முடிவுக்கு வந்தார் சிச்சினா. சாக்காபு கோவில் உள்ள அந்த நூலகத்திற்குச் சென்றார். கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அறைக்கதவை சாத்தினார். மளமளவென்று ஒரு கடிதம் எழுதினார். எழுதி முடித்து கடிதத்தை உரையில் இட்டார். சேவின் பெயரை எழுதும் போதே அழுகை பொத்துக்கொண்டு வந்தது. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினார். இந்த கடிதம் சேவின் கைகளுக்கு கிடைத்தபோது அவர் பாரிலோஷோ ஏரிகளுக்கு அருகே சுற்றிக் கொண்டிருந்தார். சிச்சினா இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த கடிதத்தை பலமுறை படித்தார். அவரது முகம் மாறியது. ஆல்பர்ட்ரோ அதை கவனித்து விட்டார்.
அது என்ன கடிதம் மேனஸ்டோ? ஏன் இப்படி கலங்கிப் போயிருக்கிறாய்?
ஒன்றுமில்லை, எனது கனவுகள் நொறுங்கிவிட்டன, அவ்வளவுதான்.
மார்ச் 13-15 தேதிகளில் இருவரும் சூக்கிகாமாட்டாவை வந்தடைந்தனர். சிலியில் உள்ள ஒரு பகுதி இது. கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டை இருப்பது இங்கேதான். கடுமையான குளிர். இந்த இடத்தில் ஒரு கம்யூனிச ஜோடியை சந்தித்தார்ச்சே. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தபடி உல்லாசமாக சுற்றி கொண்டிருந்தது அந்த ஜோடி. அன்றைய பொழுது முழுவதையும் அவர்களுடன் கழித்தார்ச்சே. அந்த ஜோடியின் கம்யூனிசப் பற்று சேவை யோசிக்க வைத்தது. ஒரு சமூகம் ஆரோக்கியமாக இருக்க கம்யூனிசம் அளிக்கும் பங்கை அவர் குறித்து வைத்துக் கொண்டார். தனது பயணத்தை தொடங்கிய நாள் முதலாக சே தனது அனுபவங்களை ஒரு புத்தகத்தில் குறிப்புகளாக எழுதி வைக்கத் தொடங்கினார். சிலியின் அரசியல் நிகழ்வுகளையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். மோட்டார் சைக்கிள் குறிப்புகள் என்னும் பெயரில் இவை பின்னர் வெளிவந்தன. வறுமை, அநீதி, கொடுங்கோல் ஆட்சி போன்றவை பற்றிய சேவின் பார்வை தீர்க்கமாக வளர்ச்சி பெற்றன. ஆனால் அரசியல் குறித்த அவரது பார்வை தேவையான அளவுக்கு வளரவில்லை. அரசியல் சித்தாந்தங்கள் குறித்த தெளிவான அணுகுமுறையும் இன்னமும் அவரிடமில்லை. ஏப்ரல் மாதம் பெருவிலுள்ள மச்சு பிக்குவுக்கு வந்து சேர்ந்தனர். பூர்வீக இந்தியர்கள் படும் பாட்டை நேரில் கண்டு கண் கலங்கினார். மச்சு பிக்குவின் வளத்தை சூறையாடிய அமெரிக்கர்களைக் கண்டு கொதித்தார். சேவின் ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வு அதிகரித்துக் கொண்டே போனது. சான் பாப்லோ பகுதியிலிருந்த தொழு நோயாளிகளின் குடியிருப்புக்குச் சென்ற இருவரும் 15 நாட்களை அங்கே கழித்தனர். ஒரு பயணியாகவே சுற்றி கொண்டிருந்த சே தொழு நோயாளிகளைக் கண்டதும் இதமான மருத்துவராக மாறிப்போனார். கைகளில் விரல் இல்லாமல் இருந்த ஒரு மனிதன் கை விரல்களுக்கு பதிலாக குச்சிகளை பயன்படுத்தி அக்கார்டியன் வாசித்ததை அவரால் மறக்கவே முடியவில்லை. சமூகம் தொழு நோயாளிகளை விலக்கி வைத்திருப்பது அவருக்கு வேதனை அளித்தது. அமேசான் நதியை கடக்கும்போது மீண்டும் ஆஸ்த்மா சேவை கடுமையாக தாக்கியது. போதிய மருந்து இல்லாததால் அவதிப்பட வேண்டியிருந்தது. நீரை கொதிக்க வைக்க முடியாது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அமெரிக்காவிற்குச் செல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஆல்பர்ட்ரோ வெனிசுலாவிலேயே தங்கிவிட்டார். சே தொடர்ந்து முயன்று கொண்டிருந்தார். இறுதியாக ஒரு அர்ஜென்டினா நண்பன் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பந்தய குதிரைகளை ஏற்றிச் செல்லும் விமானத்தில் இடம் கிடைத்தது. மறுக்காமல் ஏறிக்கொண்டார். மியாமியில் ஒரு நாள் தங்கிவிட்டு பிறகு காராகாசுக்கு திரும்பி அங்கிருந்து அர்ஜென்டினா திரும்புவதுதான் திட்டம். ஆனால் மியாமியில் இறங்கிய விமானத்தில் கோளாறு. அதை சரிபார்க்கும் வரை மியாமியிலேயே தங்கியிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இன்ஜினை பழுது பார்க்க அதிக நாட்கள் ஆகும் என்பதை உணர்ந்த சே மியாமியில் உள்ள ஒரு சிறிய விடுதியில் தங்கிக் கொண்டார். அமெரிக்காவின் அந்த சிறு பகுதியை சுற்றி சுற்றி வந்தார் சே. தினமும் கடற்கரைக்கு வருவார். வேடிக்கை பார்ப்பார். இப்படியே ஒரு மாதம் மியாமியில் கழிந்துவிட்டது. செப்டம்பர் 1952 விமானம் பழுது பார்க்கப்பட்டு அர்ஜென்டினா வந்து சேர்ந்தார் சே. கோர்டோபாவில் தொடங்கி சிலி, பெரு, கொலம்பியா வழியாக வெனிசுலா வந்தடைந்து பிறகு காராகாசிலிருந்து கிளம்பி மியாமி வந்து மீண்டும் அர்ஜென்டினா திரும்பினார் சே. இந்த பயணம் மிகவும் விரிவான ஓர் அனுபவத்தை சேவுக்கு வழங்கியது. பல்வேறு விதமான மக்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிக முக்கியமாக லத்தீன் அமெரிக்க நாடுகள் குறித்த நேரடி பரிச்சயமும் கிடைத்தது. தன் அத்தையின் வீட்டில் தங்கி எஞ்சியிருந்த பாடங்களை கடுமையாக படிக்கத் தொடங்கினார் சே. இனி பரீட்சையில் தேறிவிடலாம் என்ற நம்பிக்கை பிறக்கும் வரை படித்து கொண்டே இருந்தார். பட்டப்படிப்பை முடிக்க வேண்டுமென்றால் கட்டாய இராணுவப் பணி செய்தாக வேண்டும். சேவுக்கோ இதில் துளி விருப்பமும் இல்லை. இராணுவச் சேவையை தவிர்ப்பது சரியல்ல, ஆனால் அதற்காக பயந்து அதில் இணைந்து கொள்ளவும் முடியாது. யோசித்து ஓர் உபாயத்தைக் கண்டுபிடித்தார் சே. இராணுவத் தேர்வுக்குச் செல்வதற்கு முந்தைய நாள் குளிர்ந்த நீரில் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தார் சே. உடல் நடுங்கத் தொடங்கியது. அசையாமல் அப்படியே இருந்தார். ஆஸ்துமா கடுமையாகிவிட்டது என்பதை உறுதி செய்த பிறகே எழுந்தார். நேராக மருத்துவ ஆணையத்திற்குச் சென்றார். அவர் எதிர்பார்த்த இன்பச் செய்தி கிடைத்தது. இராணுவப் பணிக்கு நீங்கள் தகுதியற்றவர். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்த சே படிப்பில் முழு கவனம் செலுத்தினார். தினமும் குறைந்தது 14 மணி நேரம் வாசித்தார். 1953 ஜூலையில் மருத்துவத்துறையில் MD பட்டம் கிடைத்தது. சிச்சினாவை ஒரு முறை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. மாலாகுவேனாவில் இருவரும் சந்தித்துக் கொண்டனர். அதே பச்சை நிற விழிகளுடன், துடிதுடிப்புடன் சிச்சினா, அதே அழுக்கு உடையில் கலைந்த தலைமுடியுடன் ஒல்லி இளைஞராக சே. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். எத்தனை மணி நேரம் கடந்தது என்று இருவருக்கும் தெரியவில்லை. பிறகு இருவரும் வெவ்வேறு பாதையில் நடக்கத் தொடங்கினர். ஒரு வார்த்தை கூட இருவரும் பேசிக்கொள்ளவில்லை.